அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. செப்டம்பர் திங்கள் 22 நாள் திங்கட்கிழமை. இந்த நிகழ்ச்சி தயாரித்து வழங்குபவர் மணிவண்ணன். இன்றைய தமிழிசை நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கில் செவ்வாய் கிரகத்தை ஆராய இந்தியா செலுத்திய மங்கள்யான் விண்கலம் செவ்வாய் கிரக சுற்றுப்பாதையில் செலுத்தப்படுவதற்கு முன்னர் முக்கிய இயந்திரத்தை மீண்டும் இயக்கிய நடவடிக்கை பற்றிய செய்தி, மத்திய புலனாய்வுத்துறை சிபிஐ இயக்குநர் மோசடி வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்டவர்களை தனது வீட்டில் சந்தித்தார் என்ற குற்றச்சாட்டு விசாரணைகள் பற்றிய செய்தி, இலங்கையில் முல்லைத்தீவின் புதுக்குடியிருப்பு பகுதியில் ராணுவம் பொதுமக்கள் காணிகளை திரும்பத் தர நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டம் பற்றிய செய்திக்குறிப்பு, ஊவா மாகாண தேர்தல்களில் முஸ்லீம் கட்சிகள் ஒன்றாக இணைந்து போட்டியிட்டும் வெற்றி பெற முடியாத நிலை பற்றிய ஒரு கண்ணோட்டம், பின்னர் விளையாட்டரங்கம் ஆகியவை இடம்பெறுகின்றன. அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் சிவராமகிருஷ்ணன் மற்றும் ஜெயபிரகாஷ் நல்லசாமி. இஸ்லாமிய அரசு தீவிரவாதிகள் முன்னேறி வருவதால் தமது நாட்டுக்குள் வரும் சிறிய குருது மக்களின் எண்ணிக்கை வேகமாக உயர்ந்துள்ளது என்று துருக்கிய அரசு கூறுகிறது.
The numbers have skyrocketed so far. It's been 130,000 for the last 3 days indeed.
கடந்த 3 நாட்களில் மட்டும் எல்லையை கடந்து தமது நாட்டுக்குள் 130,000 மக்கள் வந்துள்ளார்கள் என்று துருக்கி கூறுகிறது. சிரியாவில் 3 ஆண்டுகளுக்கு முன்னர் மோதல் தொடங்கிய பிறகு மிகவும் குறுகிய காலத்தில் பெரும் எண்ணிக்கையிலானவர்கள் அங்கிருந்து வெளியேறியுள்ளது இதுவே முதல் முறை என்று ஐநா தெரிவித்துள்ளது. மேலும் மேலும் ஆயிரக்கணக்கானவர்கள் அகதிகளாக தமது நாட்டுக்குள் வரக்கூடும் எனும் மோசமான நிலை ஏற்பட்டால் துருக்கிய பிரதமர் அதை நாங்கள் கையாள தயாராக இருப்பதாக துருக்கிய பிரதமர் தெரிவித்துள்ளார். அங்கு ஏற்கனவே 10 லட்சத்திற்கும் அதிகமான சிரிய மக்கள் இடம்பெயர்ந்து அகதிகளாக தங்கியுள்ளார்கள்.
துருக்கி எல்லையில் இருக்கின்ற சிரியாவின் கொபானி நகரை பாதுகாப்பதற்காக போராடி வருகின்ற குர்திஷ் படைகள் IS போராளிகள் 10 முதல் 15 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து நெடுந்தூர ஏவுகணைகள் மூலம் தாக்குதல் நடத்தி வருவதாக கூறுகின்றனர்.
We are now in the west of Kobani, strengthening our lines of resistance against
தமது ஆயுதக்குழு உறுப்பினர்களின் குடும்பத்தினர்களை அந்த நகரிலிருந்து பாதுகாப்பாக துருக்கிக்கு கொண்டு சென்றுவிட்டு மீண்டும் மோதல் முன்னரங்குக்கு செல்ல வேண்டியிருப்பதால் தாம் நெருக்கடியில் இருப்பதாக குர்திஷ் படையின் துணைத் தளபதி BBCயிடம் தெரிவித்தார். தாம் பல கிராமங்களை மீள கைப்பற்றியிருப்பதாகவும் அங்கு நிலைமை மிகவும் மோசமாக இருப்பதாகவும் அவர் கூறினார்.
ஹாங்காங்கில் உள்ள ஒரு பல்கலைக்கழகத்தில் அடுத்து நடைபெறவுள்ள தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பின்னணியை ஆராய்ந்து அனுமதி அளிக்க சீனா எடுத்துள்ள நடவடிக்கைக்கு எதிராக 1 வார கால போராட்டத்தை மாணவர்கள் ஆரம்பித்துள்ளார்கள். கூடுதலான ஜனநாயகத்திற்கான தங்களது உறுதிப்பாட்டை வெளிக்காட்டும் வகையில் மாணவர்கள் மஞ்சள் வண்ண ரிப்பன்களை அணிந்து பல்கலைக்கழக வளாகத்திற்கு வந்தார்கள். மாணவர்களின் போராட்டத்திற்கு 300க்கும் அதிகமான ஆசிரியர்கள் ஆதரவு தெரிவித்துள்ளார்கள். 2017 நடைபெறவுள்ள அந்த தேர்தலில் பீஜிங் அரசியலுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை கொண்டுள்ள சிலரை மட்டுமே போட்டியிட அனுமதிக்கும் புதிய விதிகளுக்கு எதிராகவே அவர்கள் கோபமடைந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். அங்கு ஒத்துழையாமை இயக்கத்திற்கான முதல் படியாக இந்த போராட்டம் பார்க்கப்படுகிறது. இதனிடையே இந்த போராட்டத்தின் ஆபத்து குறித்து எச்சரிப்பதற்காக ஹாங்காங்கில் உள்ள சில பெரும் பணக்கார வர்த்தகர்கள் பீஜிங்கிற்கான பயணம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார்கள்.
ஈராக்கில் இஸ்லாமிய அரசு ஆயுதக்குழுவின் நிலைகள் மீது அமெரிக்காவும் பிரான்சும் விமான தாக்குதல்களை நடத்த தொடங்கிய பின்னர் அந்த இயக்கத்தின் பேச்சாளர் ஒருவர் முதற் தடவையாக உரையொன்று ஆற்றி வெளியிட்டிருக்கிறார். தமக்கு எதிராக அமெரிக்கா தலைமையிலான அணியுடன் கூட்டுச் சேர்ந்திருக்கின்ற நாடுகளின் பிரஜைகள் மீது தாக்குதல் நடத்த இருப்பதாகவும் IS பேச்சாளர் அபு முகமது அல் அத்னானி அச்சுறுத்தியிருக்கிறார். அமெரிக்கா தரைவழி போர் ஒன்றுக்கு இழுக்கப்படும் என்றும் அதிபர் ஒபாமாவுக்கு அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். IS இயக்கத்தினர் ஈராக்கிலும் சிரியாவிலும் கணிசமான அளவு நிலப்பகுதிகளை கைப்பற்றி வைத்திருக்கின்றனர். அமெரிக்காவும் அதன் மேற்குலக கூட்டாளி நாடுகளும் IS இயக்கத்தின் மீது தாக்குதல் நடத்துவதற்காக அரபுலக நாடுகளையும் உள்வாங்கிக் கொண்டு பரந்துபட்ட சர்வதேச நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துவதற்காக முயன்று வரும் வேளையில் இந்த உரை வெளியாகியிருக்கிறது.
வங்கதேசத்தின் முக்கிய எதிர்க்கட்சி தலைவியான காலிதா ஜியா மீதான ஊழல் குற்றச்சாட்டு வழக்கு விசாரணை இன்று தொடங்கியது. நாட்டின் பிரதமராக 2 முறை இருந்துள்ள காலிதா ஜியா 1990களில் அறக்கட்டளைகள் வழியாக லட்சக்கணக்கான டாலர்களை கையாடல் செய்தார் என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். ஆனால் தன் மீதான குற்றச்சாட்டுகளை அவர் மறுக்கின்றார். அவர் மீதான குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு ஆயுள் தண்டனை கிடைக்கலாம்.
பாகிஸ்தான் அதன் அதிகாரமிக்க உளவு நிறுவனமான ISIக்கு புதிய தலைவர் ஒருவரை நியமித்திருக்கிறது. சீன் மாகாணத்தில் இயங்கி வந்த ரேஞ்சர்ஸ் ராணுவ துணைப்படையின் முன்னாள் தளபதியான ஜெனரல் ரிஸ்வான் அக்தர் அடுத்த மாதம் இந்த பதவியை ஏற்க இருக்கிறார். பாகிஸ்தானில் ISIக்கு மிகுந்த செல்வாக்கு இருக்கிறது. அரசுக்குள் இன்னொரு அரசாக இந்த உளவு அமைப்பு செயற்படும் என்று வர்ணிக்கப்படுவதாக செய்தியாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். புதிய தலைவர் அரசாங்கத்துக்கு நெருக்கமாக இருப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.
செய்தியறிக்கை கேட்டீர்கள். இன்றைய செய்தியரங்கில் முதலில் இந்திய கண்ணோட்டம். இந்தியா செவ்வாய் கிரகத்தை ஆராய அனுப்பிய மங்கள்யான் கலன் செவ்வாயின் சுற்றுவட்ட பாதையில் நுழைய இன்னும் 2 நாட்களே இருக்கும் நிலையில் அதன் முக்கிய இயந்திரம் ஒன்றை பரீட்சார்த்த முறையில் சிறிது நேரம் இயக்க வைக்கும் முயற்சியில் இந்திய விண்வெளி விஞ்ஞானிகள் வெற்றி கண்டிருக்கிறார்கள். இது குறித்த செய்திக்குறிப்பு ஒன்றை வழங்குகிறார் டெல்லியிலிருந்து சங்கீதா.
செவ்வாய் கிரகத்தை ஆராய இந்தியா அனுப்பிய முதல் விண்கலனான மங்கள்யான் செயற்கைக்கோளில் உள்ள முக்கிய இயந்திரத்தை சோதனை செய்யும் முயற்சி இன்று திங்களன்று வெற்றிகரமாக நடைபெற்றுள்ளதாக இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது. மங்கள்யான் கலன் செவ்வாய் கிரகத்தின் புவி ஈர்ப்பு விசை பகுதியை நெருங்கி வந்துள்ளதாகவும் இன்று இந்திய நேரப்படி பிற்பகல் 2:30 மேற்கொள்ளப்பட்ட இந்த சோதனை முயற்சி வெற்றி பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செவ்வாய் கிரகத்தில் மீத்தேன் வாயு இருக்கிறதா என்பதை ஆராய இந்தியாவால் அனுப்பப்பட்டுள்ள மங்கள்யான் கடந்த ஆண்டு நவம்பர் 5 அன்று விண்ணில் ஏவப்பட்டது. நாளை மறுநாள் புதன்கிழமை அன்று செவ்வாயின் சுற்றுவட்ட பாதையில் மங்கள்யான் நுழையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பல மாதங்களாக உறக்க நிலையில் இருந்த மங்கள்யானின் எந்திரம் செயல்படுகின்றதா என்பதை சோதனை செய்ய அதை 4 வினாடிகள் மட்டுமே இயக்க மேற்கொள்ளப்பட்ட இன்றைய முயற்சி வெற்றி பெற்றிருப்பதாக இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையமான இஸ்ரோ தெரிவித்துள்ளது. இன்றைய சோதனையின் வெற்றி மூலம் செவ்வாயின் சுற்றுவட்ட பாதையில் செல்வதற்கு மங்கள்யான் தயாராக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் மேலும் விவரிக்கிறார் பெங்களூருவில் இருக்கும் அறிவியல் எழுத்தாளர் மோகன் சுந்தரராஜன்.
இந்த கோளில் உள்ள எஞ்சின் 24 வெவ்வேறு கோள்களிலே பரிசோதிக்கப்பட்டு வெற்றிகரமாக உள்ளது. இருப்பினும் இந்த 300 பிறகு செவ்வாய் கோளுக்கு அருகே உள்ள நிலையிலே பணி துவக்குமா என்று அறிவது கடினம். அதற்காக முன்கூட்டியே அறிவது சாலச்சிறந்தது என்று அவர்கள் இன்றைய பரிசோதனையை மேற்கொண்டுள்ளார்கள்
என்றார் அறிவியல் எழுத்தாளர் மோகன் சுந்தரராஜன். செவ்வாய் கிரகத்தை ஆராய இந்தியா மேற்கொண்டுள்ள இந்த முயற்சி வெற்றி அடையுமேயானால் வெற்றிகரமாக செவ்வாய் பயணம் மேற்கொண்ட உலகின் 4வது இந்தியா இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா, ரஷ்யா மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய விண்வெளி நிறுவனங்கள் ஏற்கனவே அங்கு ஆய்வுகளை மேற்கொண்டுள்ளன. எனினும் செவ்வாயின் சுற்றுவட்ட பாதையில் நாளை மறுநாள் மங்கள்யான் நிலைநிறுத்தப்பட்டால் முதல் முயற்சியிலேயே செவ்வாய் சுற்றுவட்ட பாதையில் விண்கலனை நிலைநிறுத்திய நாடு இந்தியாவாகும். புதனன்று மேற்கொள்ளப்பட போகும் மங்கள்யானை நிலைநிறுத்தும் முயற்சி எத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை பற்றி கூறுகிறார் அறிவியல் எழுத்தாளர் மோகன் சுந்தரராஜன்.
அடுத்த வருகின்ற புதன்கிழமையன்று அந்த கோளினுடைய வேகத்தை குறைக்க வேண்டும். இப்பொழுது என்ற கோள் மணிக்கு 79,200 சென்று கொண்டிருக்கின்றது. இந்த வேகத்திலேயே செவ்வாய் அருகிற்கு சென்றால் அது செவ்வாய்க்கோளின் பிடிப்பிலிருந்து வராமல் அதை கடந்து சென்றுவிடும். அதற்கு பிறகு அந்த கோளை நிறுத்தவோ அல்லது திருப்பவோ இயலாது. ஆகவே அந்த கோளின் வேகத்தை குறைக்க வேண்டும். இந்த கோளின் வேகத்தை குறைக்க எந்த எஞ்சினை கோளின் வேகத்தை அதிகரிக்க உபயோகப்படுத்தினார்களோ அதே எஞ்சினை புதன்கிழமையன்று கோளின் வேகத்தை குறைக்க சுமார் 28 இயக்கி குறைக்க திட்டமிட்டுள்ளார்கள்
என்றார் அறிவியல் எழுத்தாளர் மோகன் சுந்தரராஜன்.
டெல்லியிலிருந்து சங்கீதா. சிபிஐ இயக்குநர் ரஞ்சித் சின்ஹா மீது தொடுக்கப்பட்ட வழக்கு விசாரணைக்கு அரசாங்க தரப்பு சிறப்பு வழக்கறிஞர் உதவ வேண்டும் என்று இந்திய உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இதுகுறித்த செய்திக்குறிப்பை வழங்குகிறார் டெல்லியிலிருந்து ஜெயக்குமார்.
சிபிஐ இயக்குநர் ரஞ்சித் சின்ஹா மீது தொடுக்கப்பட்ட வழக்கின் விசாரணைக்கு அரசாங்க தரப்பு சிறப்பு வழக்கறிஞர் உதவ வேண்டும் என்று கூறி இந்திய உச்சநீதிமன்றம் இன்று திங்கட்கிழமை உத்தரவிட்டுள்ளது. சிபிஐ எனப்படும் மத்திய புலனாய்வு அமைப்பால் மேற்கொள்ளப்படும் வழக்கு விசாரணைகளில் குற்றம் சாட்டப்பட்டவர்களை சிபிஐ இயக்குநர் ரஞ்சித் சின்ஹா தனிப்பட்ட முறையில் தொடர்ந்து சந்தித்து வந்துள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதற்காக உச்சநீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்கு அடிப்படை ஆதாரமற்றது என்று கூறியும் தன்னை இதிலிருந்து விடுவிக்க கோரியும் ரஞ்சித் சின்ஹா தரப்பில் கோரப்பட்டிருந்தது. இதை ஏற்க மறுத்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எச் எல் ரஃபேல் தத்து மற்றும் எஸ் ஏ பாப்டே ஆகியோரை உள்ளடக்கிய அமர்வு வழக்கின் விசாரணையை வரும் அக்டோபர் மாதம் 10ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார்கள். அப்போது இந்த வழக்கு தொடர்பான விசாரணையை மேற்கொள்ள அரசாங்க தரப்பின் சிறப்பு வழக்கறிஞர் ஆனந்த் குரூவரின் உதவி பெறப்பட்டு பின்னர் முடிவுகள் எடுக்கப்படும் என்றும் அந்த அமர்வு தெரிவித்தது. மேலும் அதற்காக இது தொடர்புடைய சிபிஐயின் வழக்கு கோப்புகள் மற்றும் ரஞ்சித் சின்ஹா மீதான குற்றச்சாட்டுக்காக வழங்கப்பட்ட ஆதாரங்களான வருகை பதிவேடு உள்ளிட்ட அனைத்தையும் அரசாங்க சிறப்பு வழக்கறிஞர் ஆனந்த் குரூவரிடம் அளிக்கவும் அந்த அமர்வு கூறியுள்ளது. இதனிடையே ஏர்செல் மேக்சிஸ் ஒப்பந்த முறைகேடு வழக்கில் முன்னாள் மத்திய நிதி அமைச்சர் ப. சிதம்பரத்தின் செயல்பாடுகள் குறித்தான விசாரணைகளும் மேற்கொள்ளப்படுவதாக சிபிஐ தெரிவித்துள்ளது. ஏர்செல் நிறுவனத்தின் பங்குகளை மலேசியாவை சேர்ந்த மேக்சிஸ் நிறுவனத்திற்கு விற்க அழுத்தம் தரப்பட்டதாக எழுந்த குற்றச்சாட்டுகள் மீது நடக்கும் வழக்கின் விசாரணை இன்று டெல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்றது. இந்த வழக்கின் விசாரணைகளை மேற்கொள்ளும் சிபிஐ அதிகாரி இன்று நீதிமன்றத்தில் அதன் விவரங்களை அளித்தார். அதில் பொருளாதார விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழுவின் ஒப்புதல் இல்லாமல் சன் டைரக்ட் நிறுவனத்திற்கு ₹3,500 கோடி அளவுக்கு வெளிநாட்டிலிருந்து முதலீடு செய்யப்பட்டது தொடர்பிலும் விசாரணைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் தெரிவித்தார். இது தொடர்பாக சிபிஐ தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள 72 பக்கம் உள்ள குற்றப்பத்திரிகையிலும் சில விவரங்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளன. அதன்படி ஏர்செல் நிறுவனத்தில் மொரிஷியஸ் நாட்டிலிருந்து இயங்கும் குளோபல் கம்யூனிகேஷன்ஸ் ஹோல்டிங்ஸ் என்கிற மேக்சிஸ் நிறுவனத்தின் சார்பு நிறுவனம் ₹4,800 கோடி அளவுக்கு முதலீடு செய்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் அதில் இந்தியாவில் தொலைத்தொடர்பு சேவை நிறுவனங்களில் ₹600 கோடி அளவுக்கான முதலீடுகளுக்கு மட்டும் மத்திய நிதியமைச்சர் ஒப்புதல் அளிக்க அதிகாரம் பெற்றுள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கு மேலான முதலீடுகளுக்கு பொருளாதார விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை குழுதான் ஒப்புதல் அளிக்க முடியும் என்றும், ஆனால் ஏர்செல் மேக்சிஸ் விவகாரத்தில் எந்த அடிப்படையில் சிதம்பரம் ஒப்புதல் அளித்தார் என்பதையும் சிபிஐ விசாரித்து வருவதாக குற்றப்பத்திரிகையில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
டெல்லியிலிருந்து ஜெயக்குமார். கழிப்பறைகள் கட்டுவதால் மட்டும் இந்தியாவில் திறந்த வெளியில் மக்கள் மலஜலம் கழிக்கின்ற அவலம் நின்றுவிடாது என்பதற்கு புதிய ஆதாரங்கள் கிடைத்திருக்கின்றன. கழிப்பறை வசதி இருந்தும் அவற்றை பயன்படுத்தாமல் திறந்த வெளிகளுக்கு செல்லும் வழக்கம் கணிசமான மக்களிடையே காணப்படுவதாக மனிதாபிமான பொருளாதாரத்துக்கான ஆராய்ச்சி மையம் நடத்தியுள்ள ஆய்வில் தெரியவந்திருக்கிறது. இது குறித்த செய்திக்குறிப்பு ஒன்றை தருகிறார் சாதாத்.
உலகிலேயே திறந்த வெளியில் மலஜலம் கழிக்கும் வழக்கம் இருக்கின்ற மக்கள் அதிகம் இருக்கின்ற நாடு இந்தியாதான் என்பது ஏற்கனவே நாம் அறிந்த விவரம்தான். ஆனால் இந்தியாவில் கிராமப்பகுதிகளை பொறுத்தவரை 60% வீடுகளில் கழிவறை இல்லை என்றும், இதுவே நகர்ப்புறங்களில் 10% வீடுகளில் கழிவறை இல்லை என்றும் தேசிய சுற்றாய்வு மையத்தின் சமீபத்திய ஆய்வுகள் காட்டியிருக்கின்றன. ஆங்கிலத்தில் சுருக்கமாக ரைஸ் என்று சொல்லப்படுகின்ற மனிதாபிமானமுள்ள பொருளாதாரத்துக்கான ஆராய்ச்சி மையம் என்ற அமைப்பு இந்திய அளவில் ஆய்வுகளை நடத்தியும் ஏற்கனவே இருக்கின்ற புள்ளி விவரங்களின் அடிப்படையிலும் தற்போது வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில் கழிவறை இருக்கும் 40% வீடுகளிலுமே கூட 7% குடும்பங்கள் அந்த கழிவறையை பயன்படுத்தாமல் திறந்த வழிகளுக்கு செல்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல குடும்பத்தில் ஒருவராவது அந்த கழிவறையை பயன்படுத்தாத நிலைமை 18% குடும்பங்களில் காணப்படுவதாகவும் இந்த ஆய்வில் தெரிய வந்திருக்கிறது. அரசாங்கம் கட்டி கொடுக்கின்ற கழிவறை இருந்தும் மக்கள் அவற்றை பயன்படுத்தாமல் போகின்ற நிலைமைக்கான காரணங்கள் குறித்து கழிவறை அமைத்து தருதல் மற்றும் கழிவறை பயன்பாட்டு விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் போன்ற பணிகளை செய்து வரும் ஆர்கியம் என்ற அமைப்பில் பணியாற்றுகின்ற அமிர்தா கஸ்தூரி ரங்கனிடம் கேட்டபோது,
அது கட்டமைப்பு நல்லாததுனால ஸோ கவர்மெண்ட் ஸ்கீம் அப்படின்னு வரும்போது ஏதோ இருட்டா சின்னதா கட்டி கொடுத்துட்றாங்க, அதுல உள்ள போவதுக்கே பயமா இருக்கு, போக பிடிக்கல அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஜன்னல் கிடையாது, ஒரு லைட் இல்ல அப்படிங்கும் போது அது மக்களுக்கு அந்த அந்த ஒரு கழிப்பறை அப்படிங்கிறது பிடிக்காம போயிடுது. அது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னாக்கா, இந்த லீச் பிட் மாடல் அப்படின்ற டாய்லெட் தாங்க நம்ம வந்து கிராமப்புறத்துல கட்டுறோம். அப்போ அது வந்து எப்படின்னா, ஒரு பிட்டு மாதிரி கட்டி அந்த வேஸ்ட் வந்து அந்த கழிவு பொருள் வந்து அந்த பிட்டுக்குள்ள போகிற மாதிரி, அந்த பிட்டு ஃபில் ஆயிடுச்சுன்னா என்ன செய்வோம் அப்படிங்கிற பயத்துல நிறைய பேர் அந்த கழிவறையை யூஸ் பண்ணாம இருக்காங்க அப்படின்னு நாங்க செஞ்ச அந்த சர்வேல ஒரு கண்டுபிடிப்பு வந்தது. மூணாவது என்னன்னா, வீட்டு பக்கத்துல இவ்வளவு நாள் வீட்டு பக்கத்துல கழிப்பொருளை கொண்டு வராதவங்க வந்து வீட்டு பக்கத்துல கொண்டு வராங்க அப்படிங்கும் போது அதுலயும் ஒரு சோசியல் டாபு மாதிரி வந்துருதுல்ல. சோ இது வீட்டு பக்கத்துல எடுத்துட்டு வருது, அதை கிளீன் செய்யறது, அதெல்லாமே மக்களுக்கு பிடிக்கிறது இல்ல.
கழிவறைகள் கட்டப்படுவதால் மட்டும் மக்களிடையே அதன் பயன்பாடு அதிகரித்து விடாது. தொடர்ந்து மக்கள் பயன்படுத்தும் விதமாக அவை சுத்தமாக வைத்துக் கொள்ளப்பட வேண்டும். இந்தியாவில் கழிவறைகளை சுத்தமாக வைத்துக் கொள்ள எடுக்கப்படுகின்ற முயற்சி குறைவாக இருப்பது பற்றி நாடெங்கிலும் கழிவறைகள் அமைத்து தருவதில் ஈடுபட்டிருக்கின்ற சுலப் என்ற அமைப்பிற்காக சென்னையிலிருந்து பணியாற்றும் ரவிச்சந்திரனிடம் கேட்டபோது,
அந்த கிளீனிங் வந்து ஹவுஸ் ஹோல்ட் டாய்லெட்ல பிரச்சனை வரதில்லைங்க. ஏன்னா அவங்கவுங்க வீட்டில் அந்த டாய்லெட் இருக்கிறதுனால அந்த வீட்டில் உள்ளவர் உபயோகப்படுத்துறாங்க, அவங்களே வந்து கிளீன் பண்றதுல எந்த விதமான பிரச்சனை இல்லைங்க சார். இந்த பப்ளிக் டாய்லெட் பொது கழிப்பறைன்னும் போது மட்டும்தான் எல்லாரும் யூஸ் பண்றத கிளீன் பண்றதுக்கு ஒரு ஆள் கிடைக்காது, அவங்களுக்கு அந்த மனநிலை தெரிய வரதில்லை. அதை நம்ம செய்யணும் எப்படி செய்யணும் போது அதுதான் வந்து கட்டி வச்ச பிறகும் உபயோகப்படுத்த முடியாத நிலையில் உள்ளது தான் சார் மெயின்.
எல்லா இடங்களிலும் கழிப்பறைகள் கட்டப்பட வேண்டும் என்பதோடு மட்டுமல்லாது, கழிப்பறை பயன்பாட்டின் அவசியம், அது இல்லாததால் ஏற்படுகின்ற உடல்நல சுகாதார பிரச்சினைகள் மற்றும் கழிப்பறைகளை பயன்படுத்துகின்ற பேணுகின்ற விதம் போன்றவை தொடர்பில் விழிப்புணர்வு முன்முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என ஆய்வை நடத்தியவர்கள் வலியுறுத்துகின்றனர்.
சதாத் வழங்கிய இந்த குறிப்புடன் இந்திய கண்ணோட்டம் நிறைவு பெறுகிறது.
தமிழிசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் பேஸ்புக் மற்றும் ட்விட்டர் மூலமும் நேயர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
இனி இலங்கை குறிப்புகள். இலங்கையின் முல்லைத்தீவு மாவட்டம் புதுக்குடியிருப்பில் ராணுவம் ஆக்கிரமித்த தங்கள் காணிகளிலிருந்து வெளியேறக் கோரி பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்தியிருக்கிறார்கள். இதுகுறித்த செய்திக்குறிப்பு ஒன்றை வழங்குகிறார் வவுனியாவில் உள்ள நம்முடைய செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
முல்லைத்தீவு மாவட்டம் புதுக்குடியிருப்பு நகரில் ராணுவத்தினரின் காணி அபகரிப்பை எதிர்த்து ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்று நடத்தப்பட்டிருக்கின்றது. பொதுமக்களுடைய காணிகளில் இருந்தும் பொது அமைப்புகளுக்கு சொந்தமான காணிகளில் இருந்தும் ராணுவத்தை வெளியேறுமாறு இந்த பேரணியில் கலந்து கொண்டிருந்தவர்கள் குரல் எழுப்பி இருக்கின்றார்கள்.
இடப்பெயரோட வலிக்கிட்டு போயிட்டு திரும்பி 2012 மீளுடியதுக்கு நாங்கள் வேற பிடிச்சு வச்சிருக்கோம். சாமிதான் இருக்குது. 20 கிட்ட கதைச்சு நாங்கள் கதைக்க ஏஜிஐட்ட போங்கோ ஜிஐட்ட போங்கன்றா அங்க போக ஜிஐ திருப்பி அவையிட்டே விடுறது இப்படியே சொல்லி சொல்லி கொண்டிருந்து காணிக்குரிய உரிமையாளர் இனம் காணப்படவில்லை என்று சொல்லி டிஎஸ் ஆபீஸ்ல நோட்டீஸ் போர்டில் போட்டிருக்கு. எங்கட காணியை எடுத்ததால நாங்கள் சண்டையால இடப்பெயர்வால கஷ்டப்பட்டதை விட மோசமான கஷ்டம் இப்ப பட்டு கொண்டிருக்கிறோம்.
குடியிருந்த வீட்டை ஆமை பிடிச்சு வச்சிருக்கு, அது எங்களுக்கு விட்டு தரணும். 2009 தையில வலிக்கிறாங்க. உங்களுக்கு குடியேற்றம் நடந்து இன்னும் இந்த வீட்டுக்கு வந்து சேரையில ரெண்டு தரம் சேவையர் வந்து அளந்துட்டேன். நாங்க தடுக்க தடுக்க அளந்து கொண்டு போனோம். ஏஜிஐட்டும் சொல்லி ஜிஐட்டும் சொல்லி எல்லாட்டையும் சொல்லி ஒன்றும் சரி வரையில 10 acres உள்ள அதில் பின்னுக்கு வீடும் கட்டி இருக்கிறோம்
என பாதிக்கப்பட்ட மக்களில் சிலர் தெரிவித்தனர். பொதுமக்களின் காணிகளிலும் பொது தேவைக்குரிய காணிகளிலும் ராணுவத்தினர் நிலை கொண்டிருப்பதாக வடமாகாண சபை உறுப்பினர் டாக்டர் சிவமோகன் அவர்கள் கூறுகின்றார். என்றார் வடமாகாண சபை உறுப்பினர் டாக்டர் சிவமோகன் அவர்கள். பேரணியின் முடிவில் ஜனாதிபதிக்கு எழுதப்பட்ட கோரிக்கைகள் அடங்கிய மகஜர் ஒன்று புதுக்குடியிருப்பு பிரதேச செயலக நிர்வாக அதிகாரி நல்லையா சிவதாஸ் அவர்களிடம் கையளிக்கப்பட்டிருக்கின்றது. ராணுவத்தினர் காணிகளை அபகரிப்பதாக சாட்டப்பட்டுள்ள குற்றச்சாட்டை பிபிசியிடம் ராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் ருவான் வணிகசூரி அவர்கள் மறுத்துரைத்தார். புதிதாக ராணுவ முகாம் எதுவுமே எங்கேயும் நாங்கள் அமைக்கவில்லை. ராணுவத்தினர் இப்போது இருக்கின்ற காணிகளைத்தான் நாங்கள் எடுத்திருக்கிறோம். உண்மையிலேயே நாங்கள் முல்லைத்தீவு மாவட்டத்தில் கடந்த வாரம் 250 acres அதிகமான விவசாய காணிகளை விவசாயம் செய்வதற்காக மக்களுக்கு விட்டு கொடுத்திருக்கின்றோம். இந்த நிலையில் அரசியல் நோக்கத்திற்காகவே இந்த ஆர்ப்பாட்டத்தை அவர்கள் நடத்தியிருக்கின்றார்கள் என்றார் ராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் ருவான் வணிகசூரி அவர்கள்.
வவுனியாவிலிருந்து மாணிக்க வாசகம். இலங்கையின் ஊவா மாகாணத்தில் நடந்து முடிந்த தேர்தலில் முஸ்லீம் கட்சிகள் இணைந்து போட்டியிட்டாலும் வெற்றி பெற முடியவில்லை. இது குறித்த ஒரு கண்ணோட்டம் வழங்குகிறார் மட்டக்களப்பிலிருந்து செய்தியாளர் உதயகுமார்.
ஊவா மாகாண சபை தேர்தலில் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் மற்றும் ஐத இலங்கை மக்கள் காங்கிரஸ் ஆகிய முஸ்லீம் கட்சிகள் கூட்டாக போட்டியிட்டாலும் இந்த கூட்டை முஸ்லீம்கள் நிராகரித்துள்ளார்கள். முஸ்லீம் கட்சிகள் கூட்டாக போட்டியிட்டாலும் எதிர்பார்த்த வாக்குகள் முஸ்லீம் கட்சிகளின் கூட்டமைப்புக்கு கிடைக்கவில்லை. இதற்கு காரணம் என்னவாக இருக்கலாம் என்று ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசின் பொதுச் செயலாளர் ஹசன் அலியை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
பதிலையில் உள்ள உலமாக்கள் பள்ளிவாசல் சம்மாளர் சேர்ந்தவர்கள் போன்ற அமைப்புகளும் எங்களுக்கு அந்த வேண்டுகோளை விடுத்ததற்கு நாங்கள் முஸ்லீம்களின் வாக்குகளை ஒருங்கிணைத்து ஒரு ஆசனத்தையாவது பெற்றுக் கொள்ளலாம் என்றதற்காக இந்த ஏற்பாட்டை செய்தோம். மக்கள் எங்களிடம் தேர்தல் பிரச்சார நேரத்தில் எல்லாம் அவர்கள் சொன்ன விஷயம், நீங்கள் இரண்டு கட்சிகளும் அரசாங்கத்தில் அங்கம் வகித்துக் கொண்டு நீங்கள் இந்த தேர்தலில் போட்டுகின்றபடியால் வெற்றி பெற்ற உறுப்பினர் அரசாங்கத்துடன் தானே சேர்ந்து கொள்ளுவார். அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் எப்படி அரசாங்கத்துக்கு எதிரான எங்களுடைய மனவேட்காட்டை வெளிப்படுத்தலாம்? வெற்றி பெற்ற பிறகு நீங்கள் அரசாங்கத்தால் உங்களோட உறுப்பினர் போய் இருந்து கொண்டால் எங்களுக்கு நாங்கள் வாக்களிப்பதில் எந்த பலனும் இல்லாமல் போய்விடுமே என்று கேட்டார்கள். அந்த மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக உலமாக்களுக்கு முன்பு எல்லா வேட்பாளர்களும் சத்திய பிரமாணம் செய்து கொடுத்தார்கள், நாங்கள் அப்படி மாற மாட்டோம் என்று சொல்லி. அதையும் கூட மக்கள் நம்பாத ஒரு சூழல் தான் அங்கே இருந்தது. முஸ்லிம் சமூகம் அண்மை காலமாக இந்த நாட்டிலே முஸ்லிம்களுக்கு எதிராக விட்டவிட்டு விடப்பட்டிருக்கின்ற மத கலாச்சார விஷயங்களுக்கு எதிரான சம்பவங்களில் இந்த அரசாங்கம் சரியான ஒரு தீர்வை முன்வைக்கவில்லை, அந்த விஷயத்தை சரியாக கையாளவில்லை. எங்களுக்கு எதிராக பிரச்சாரங்கள் செய்பவர்களையும் எங்களுக்கு எதிராக பிரச்சனை ஏற்படுத்தவர்களையும் அவர்கள் மீதும் சரியான சட்ட ஒழுங்கு நடவடிக்கைகள் செய்யவில்லை என்ற ஒரு ஆதங்கம் அவர்கள் மத்தியிலே தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. அதை மையமாக வைத்துத்தான் இந்த மக்கள் நாங்கள் ஏற்படுத்திய அந்த கூட்டையும் பொருட்படுத்தாமல் தங்களது எதிர்ப்பை தெரிவிப்பதற்கு எதிர்கட்சிக்கு அவர்கள் வாக்களித்து தங்களது மன வேறுபாட்டை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள்
என்று கூறிய அவரிடம், இந்த தேர்தல் முடிவு அரசாங்கத்தின் பங்காளி கட்சி என்ற நிலைப்பாட்டில் மாற்றம் தேவை என்ற அழுத்தமாக கருத முடியுமா என்று கேட்டபோது,
அப்படியாகத்தான் நாங்கள் கருத வேண்டி இருக்கின்றது. அதாவது நாங்கள் அரசாங்கத்தின் மீது இந்த அழுத்தத்தை இப்பொழுது கொண்டு போகின்ற ஒரு விடயத்தை நாங்கள் முன்னுரிமைப்படுத்தி செயல்படுத்த வேண்டி இருக்கின்றது. இரண்டு பெரிய தேசிய மட்ட தேர்தல்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றோம். ஆகவே அரசாங்கத்துடன் நாங்கள் இந்த விஷயங்கள் பற்றியும் முஸ்லிம்களுடைய ஏனைய விடயங்களை பற்றியும் நாங்கள் தீர்க்கமாக பேசி முடிவெடுக்க வேண்டி இருக்கின்றது. எங்களுடைய கட்சியின் பேச்சுவார்த்தைகளை இவ்வாறு அரசாங்கம் அதற்கு மதிப்பளிக்கின்றது என்ற இதை பொறுத்துத்தான் அந்த தீர்மானங்கள் எடுக்க வேண்டி வரும்
என்று பதிலளித்தார் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பொதுச் செயலாளர் ஹசன் அலி.
மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார். மலையக இலக்கிய வரலாற்றில் முன்னோடி எழுத்தாளர் என்று வர்ணிக்கப்படும் சி வி வேலுப்பிள்ளை அவர்கள் பிறந்த தின நூற்றாண்டு விழா நிகழ்வில் இலங்கையின் மலையகத்திலும் தலைநகர் கொழும்பிலும் நிகழ்வுகள் நடைபெற்று வருகின்றன. சி வி வேலுப்பிள்ளை நூற்றாண்டை ஒட்டி அஞ்சல் முத்திரை ஒன்றையும் இலங்கை அரசு வெளியிட்டிருக்கிறது. சி வி வேலுப்பிள்ளையின் இலக்கிய பங்களிப்பு குறித்து மலையக எழுத்தாளர்களில் ஒருவரான தெளிவத்தை ஜோசப் அவர்களிடம் கேட்டார் ஜெயபிரகாஷ்.
ஈழத்தில் மலையக இலக்கியம் என்கின்ற ஒரு மரபுக்கு வித்திட்டவராக சி வி வேலுப்பிள்ளை அவர்களை நான் கொள்கிறேன். 1950களில் அவர் தன்னுடைய இன் சிலோன் டீ கார்டன் என்கின்ற அந்த கவிதை நூலுக்கு பிறகு 1956 எஸ் டபிள்யூ ஆர் டி பண்டாரநாயக்கா அவர்கள் சிங்களம் மட்டும் என்கின்ற அந்த கொள்கையின் மூலமாக ஆங்கிலத்தை அரச மொழி என்கின்ற பதவியில் இருந்து இறக்கிய பொழுது ஆங்கிலத்தில் மாத்திரமே எழுதிய எழுத்தாளர்கள் தங்களுடைய நிலை மிகவும் இக்கட்டானதாக இருப்பதை உணர்ந்தார்கள். அப்பொழுதும் கூட சி வி அவர்கள் ஆங்கிலத்தில் தான் எழுதினார் என்றாலும் இந்த மக்களை பற்றி தான் அவர் எழுதினார், இந்த மக்களுடன் தான் அவர் இருந்தார் என்பதன் மூலமாக அவர் இந்த மலையக இலக்கியம் என்கின்ற ஒரு மரபிற்கு வித்திட்டவராக நாங்கள் அவரை கருதுகின்றோம்.
மலையக இலக்கிய வரலாற்றில் ஒரு முன்னோடியாக இருக்கின்ற மக்கள் கவிமணி சி வி வேலுப்பிள்ளை அவர்களுடைய இலக்கிய பணிகளை குறிப்பாக எங்களுக்கு நீங்கள் எப்படி பட்டியல் படுத்துவீர்கள்?
ஏறக்குறைய 30களில் இஸ்மாஜினி என்கின்ற ஒரு கவிதை தொகுதியை, ஒரு சிறிய புத்தகம் என்றாலும் அதை ஒரு தொகுதியாக வெளியிட்டு தன்னுடைய 20-22 வயதில் தாகூர் அவர்கள் இலங்கைக்கு வந்திருந்த போது அவரிடம் அதை கையளித்து மகிழ்கின்ற ஒரு இலக்கிய மனம் அவரிடம் இருந்தது. 1950களில் தாகூரின் பெயரில் பூண்டுலோயா நகரில் தாகூர் பாடசாலை என்ற ஒன்றை அவர் நிறுவியிருக்கிறார். இஸ்மாஜினி, பிறகு இந்த வேஃபேரர் போன்ற ஆங்கில கவிதை நாடக நூல்களில் இருந்து அவர் ஜார்ஜ் கீட்ஸ் என்கின்ற பிரபல ஓவியரை சந்தித்த பிறகு இந்த மலையக மக்களை பற்றியதான எழுத்துக்கு தன்னுடைய கவனத்தை திருப்பியிருக்கின்றார். சிவியை அடிக்கடி கூறுவதுண்டு, ஐ ஆம் நாட் எ ரைட்டர், ஐ எம் நாட் எ போயட். ஆனால் நான் யாரை பற்றி எழுதுகிறேன் என்பதனால் தான் எனக்கு இத்தனை பெருமையும் புகழும் கிடைத்தது என்று அவர் சொல்லுகின்றார். இன் சிலோன் ஸ்டீ கார்டன், பார்ன் டு லேபர், வீடற்றவன், வாழ்வற்ற வாழ்வு, பார்வதி, இனி படமாட்டேன் என்று நிறைய நாவல்களும் நடை சித்திரங்களும் இந்த மக்களை பற்றிய வாழ்வு இயல்புகளை அவர் ஆங்கிலத்தில் எழுதினார் என்ற காரணத்தினால் தமிழின் எல்லைகளுக்கு அப்பாலும் இந்த மக்களின் வாழ்வை கொண்டு சென்ற ஒரு மகத்துவமிக்க மனிதர்.
செய்தியை வழங்கியவர் ஜெயபிரகாஷ். நிகழ்ச்சியில் அடுத்து வருவது விளையாட்டரங்கம். தயாரித்து வழங்குகிறார் சிவராமகிருஷ்ணன்.
தென்கொரியாவின் இன்ச்சியான் நகரில் நடைபெற்று வரும் 17வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இதுவரை தெற்காசிய நாடுகளின் செயல்பாட்டு திறமை திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் இல்லை. இந்த விளையாட்டுப் போட்டிகள் இந்த மாதம் 19ஆம் தேதி தொடங்கி அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி வரை நடைபெறுகின்றன. பதக்கப்பட்டியலில் சீனா தொடர்ந்து முதலிடத்தில் இருந்து வருகிறது. இதுவரை 50க்கும் அதிகமான பதக்கங்களை சீனா வென்றுள்ளது. 2வது இடத்தில் தென்கொரியாவும் 3வது இடத்தில் ஜப்பானும் உள்ளன. தெற்காசிய நாடுகளை பொறுத்தவரை இதுவரை இந்தியா மட்டுமே பதக்கப்பட்டியலில் இடம் பிடித்துள்ளது. அதுவும் இப்பொழுதுள்ள நிலையில் 10வது இடத்திலேயே இந்தியா உள்ளது. இந்தியா இதுவரை வென்றுள்ள 6 பதக்கங்களில் 1 மட்டுமே தங்கம், இதர 5 வெண்கலப் பதக்கங்கள். துப்பாக்கிச் சுடும் போட்டியில் ஆடவருக்கான 50 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் ஜீத்து ராய் தங்கம் வென்றார். துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவுக்கு மேலும் 3 வெண்கலப் பதக்கங்களும், இறகுப்பந்து போட்டியின் மகளிர் பிரிவில் 1 வெண்கலப் பதக்கமும் கிடைத்தன. ஸ்குவாஷ் போட்டியில் மகளிர் பிரிவில் இந்தியாவின் தீபிகா பல்லிக்கல் வெண்கலப் பதக்கம் வென்றார். எனினும் இந்த போட்டிகளுக்கு செல்வதற்கு முன்னர் ஸ்குவாஷ் போட்டிகளில் இந்தியா கூடுதலான பதக்கங்களை வெல்லும் என்கின்ற எதிர்பார்ப்பு இருந்தது. இந்நிலையில் ஸ்குவாஷ் விளையாட்டில் இதுவரை இந்தியாவின் செயல்பாடு திருப்திகரமாக உள்ளதா என்று அந்த அணியின் மேலாளராக இன்ச்சியான் சென்றுள்ள மேஜர் மணியம் அவர்களிடம் கேட்டேன்.
எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏனென்றால் இந்த வேர்ல்ட் சாம்பியன் நிக்கோல் டேவிட், அவங்க தான் நம்பர் 1 பிளேயர் இந்த வேர்ல்டு, அவங்க விளையாடுறாங்க. அதுக்கு பிறகு ஹாங்காங் பிளேயர்ஸ், மலேசியன் பிளேயர்ஸ், செகண்ட் ஸ்ட்ரிங்கர்ஸ் ஆல் பெட்டர் தென் அவர் கேர்ள்ஸ். ஸோ தீபிகா வாஸ் 3rd, 4th சீட் அண்ட் ஜோஷ்னா வாஸ் 5th, 8th சீடு. ஸோ அவங்க சீட் பிரகாரம் விளையாண்டு இப்போ தீபிகாவுக்கு பிரான்ஸ் மெடல் கிடைச்சிருக்கு. தீபிகா செமி ஃபைனல்ஸில் நிக்கோல் டேவிட் வேர்ல்ட் சாம்பியனோட தோத்தாங்க 3-0. அதே சமயத்தில் போன ஏஷியன் கேம்ஸில் சௌரவ் கோஷல் பிரான்ஸ் மெடல் எடுத்தார். இந்த டைம் இஸ் இன் த ஃபைனல்ஸ் அண்ட் கேரண்டிட் மினிமம்.
ஆனா இந்தியான்ல கேம்ஸுக்கு போறதுக்கு முன்னால இந்தியன் ஸ்குவாஷ் டீமினுடைய எதிர்பார்ப்பு ரொம்ப ஹையா இருந்துச்சு. எப்படி இருந்தாலும் கோல்டு மெடல் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த ப்ரெடிக்ஷன் தானே இருந்துச்சு.
இருந்தது. அண்ட் சௌரவ் கோஷலோட கோல்டு மெடல் தான் பத்தி பேசிட்டு இருக்கோம். சௌரவ் கோஷல் இஸ் இன் தி ஃபைனல் பிளேயிங் அப்துல்லா மிசாயின் ஃப்ரம் குவைத். அப்படி சௌரவ் கோஷல் நாளைக்கு ஃபைனல்ஸ்ல ஜெயிச்சா அந்த கோல்டு மெடல் கிடைக்கும்.
அங்க ஜெனரலா காம்படிஷன் எப்படி இருக்குது?
வெரி குட் காம்படிஷன், வெரி ஹை லெவல். 4-5 கண்ட்ரிஸ் இருக்கிறாங்க, எல்லாம் நல்லா விளையாடுறாங்க. மலேசியால நிக்கோல் டேவிட், அவங்க தான் உலக சாம்பியன். ஆண்கள் பிரிவில் ஹோங் டெங் ஹி, பிஃபோர் ஹி வாஸ் வேர்ல்ட் ஜூனியர் சாம்பியனா இருந்தாரு, வேர்ல்ட் நம்பர் 7 இருந்தாரு. ஸோ அதே சமயத்தில் ஹாங்காங்ல பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் நல்ல லெவல், டாப் 20 லெவல்ல விளையாடுறவங்க விளையாடுறாங்க. ஸோ காம்படிஷன் பார்க்க போனா ஒரு 4-5 கண்ட்ரிஸ், பாகிஸ்தான்ல 3 பேரும் ஒரே ஹை லெவல் டாப் 20 பிளேயர், டாப் 30 பிளேயர். ஸோ பார்க்க போனா இந்த காம்படிஷன் ஒரு 4-5 கண்ட்ரிஸ் வேர்ல்ட் கிளாஸ் ஸ்குவாஷ் ஆடுறாங்க.
இப்ப பாகிஸ்தான் பத்தி சொன்னீங்க, ஒரு காலத்துல வந்து உலக அளவுல பாகிஸ்தான் தான் ஸ்குவாஷ் விளையாட்டுல பெரிய ஒரு டாமினன்ட் கண்ட்ரியா இருந்துச்சு, ஜன்ஷேர் கான்லாம் அந்த மாதிரி ஆட்கள்லாம். இப்ப பாகிஸ்தான்ல வந்து ஸ்குவாஷ் விளையாட்டு அல்லது பாப்புலாரிட்டி கொஞ்சம் கொஞ்சமா கம்மியா வந்துருச்சுன்னா ஒரு ஜென்ரலா சொல்றாங்க. பாகிஸ்தான் பிளேயர்ஸ் எப்படி ஆடினாங்க?
இந்த இண்டிவிஜுவல் சாம்பியன்ஷிப்ல அவ்வளவா விளையாடல, லெவல் கொஞ்சம் லோவா தான் இருந்தது. ஆனா டீம் சாம்பியன்ஷிப் நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணோம், டீம் சாம்பியன்ஷிப்ல அவங்க நல்லா ஆடுவாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை.
இப்போ இதை தவிர வந்து இன்ச்சியான்ல இந்த ஏசியன் கேம்ஸுக்கான அந்த ப்ரிப்பரேஷன், ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டி, ஸ்டேடியம்ல இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டி, கேம்ஸ் வில்லேஜ் இதெல்லாம் எப்படி இருக்கு?
எல்லாம் அருமையா இருக்குது. இப்ப நான் டைனிங் ஹால்ல இருந்து தான் பேசுறேன். இந்த டைனிங் ஹால்ல ஒரு 10,000 பீப்புள் உட்காந்து ஒன் டைம் சாப்பிடலாம். ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் ரொம்ப வேர்ல்ட் கிளாஸ் ஃபெசிலிட்டிஸ் தான். அன்னைக்கு போய் பேட்மிண்டன் பார்த்தேன், அதுவும் நல்ல ஃபெசிலிட்டி.
இந்திய ஸ்குவாஷ் அணியின் மேலாளராக இன்ச்சியான் சென்றுள்ள மேஜர் மணியம். இந்த போட்டியில் வடகொரியாவின் ஓம் யுன் சோல், பளுதூக்கும் போட்டியில் உலக சாதனை ஒன்றை படைத்துள்ளார். ஆடவருக்கான 56 கிலோ எடை பிரிவில் அவர் கிளீன் அண்ட் ஜெர்க் முறையில் 298 கிலோ எடையை தூக்கி தனது முந்தைய சாதனையை முறியடித்து புதிய உலக சாதனை புரிந்தார். அவரது சாதனையை அரங்கில் கூடியிருந்த தென்கொரிய மக்கள் மிகுந்த உற்சாகத்துடன் வரவேற்றனர் என்று உள்ளூர் செய்தியாளர்கள் கூறுகின்றார்கள். அவர் தனது உடல் எடையை விட 3 மடங்கு எடையை தூக்கி சாதனை படைத்தார்.
விளையாட்டரங்கம் கேட்டீர்கள். தயாரித்து வழங்கியவர் சிவராமகிருஷ்ணன். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.